அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு.
இன்று ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழா.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
முதல் வாசகம் எசாயா ஆகமத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 40, வசனங்கள் 1-5 மற்றும் 9-11 முடிய. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் இரு மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது. பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும். மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும். கோணலானது நேராக்கப்படும். கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர்தாமே இதை மொழிந்தார். சியோனே, நற்செய்தி தருபவளே, உயர் மலைமேல் நின்றுகொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே. இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கின்றார். அவர்தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனைப் போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
திருப்பாடல் 104.
இரண்டாம் வாசகம். அப்போஸ்தலரான புனித சின்னப்பர் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 வசனங்கள் 1-14 மற்றும் அதிகாரம் 3 வசனங்கள் 4-7 முடிய. அன்பிற்குரியவரே, மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகின்றோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கியிருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பரமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறி கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனிதநேயமும் வெளிப்பட்ட போது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய் ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய் ஆவியை நம்மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கியிருக்கும் நிலை வாழ்வை உரிமை பெறாக பெரும்பொருட்டே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 வசனங்கள் 15-16 மற்றும் 21-22 முடிய. அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லோரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். மக்கள் எல்லோரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்தது. தூய ஆவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது, நீர் என் அன்பார்ந்த மகன், உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இனிய இதயங்களே, முத்து குளிப்பவன் கடலில் மூழ்குகின்றான், முத்தை கண்டுபிடிக்கின்றான். மீன் பிடிப்பவன் ஆற்றில் மூழ்குகின்றான், மீனை பிடிக்கின்றான். ஆனால் திருமுழுக்கில் மூழ்குகின்றவன் எதை கண்டுபிடிக்கின்றான்? திருமுழுக்கில் நாம் ஆவியில் மூழ்குகிறோம், கிறிஸ்துவை கண்டுபிடிக்கின்றோம். இதைத்தான் இன்றைய நற்செய்தியின் முதற் பகுதி குறிப்பிடுகின்றது. திருமுழுக்கு யோவான், நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என்றார். இன்று இயேசுவின் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். திருமுழுக்கின் அர்த்தம் என்ன நாம் கண்டுபிடித்து விட்டோமா? பழைய சின்ன குறிப்பிடத்தின்படி அந்த படிப்பினையில் திருமுழுக்கில் நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாகின்றோம், ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலையாகின்றோம், திருச்சபையின் உறுப்பினர்களாகின்றோம், அழியா முத்திரை பெறுகின்றோம் என்றுதான் அதிகம் வலியுறுத்தி வந்தோம். ஆனால் விவிலியத்தின் அடிப்படையில் பார்க்கின்றபோது புதிய பார்வைகளை, புதிய சிந்தனைகளை நாம் பெற வேண்டியவர்களாயிருக்கின்றோம். இதன் அடிப்படையில் திருமுழுக்கு என்பது வெறும் பெயர் வைப்பது மட்டுமல்ல, மாறாக இது ஒரு அறிமுகச் சடங்கு. அதாவது, நாட்டியம் கற்றவருக்கு அரங்கேற்றம் என்பது அவருடைய நாட்டிய திறமையை வெளி உலகிற்கு அறிமுகம் செய்து வைப்பது ஆகும். இது மிக மிக அவசியம், மிக மிக முக்கியமானதும் கூட. அதுபோல ஒரு கிறிஸ்தவ சமூகத்திற்குள் ஒருவரை அறிமுகம் செய்து வைக்கின்ற நிகழ்ச்சிதான் இந்த திருமுழுக்கு சடங்கு. அடுத்து, இது வெறும் சடங்கு மட்டுமல்ல, மாறாக இது ஒரு கொண்டாட்டமும் கூட. காதணி விழா, பூ புனித நீராட்டு விழா என்பன போல இது ஒரு திருமுழுக்கு விழா. ஒரு நபரை ஒரு சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தி அவரை அந்த சமூகத்திற்குள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்பதன் கொண்டாட்டமாகும். இயேசுவுக்கும் இது மிகவும் தேவைப்பட்டது. அவரும் 30 வரை மறைந்த ஒரு வாழ்வு வாழ்ந்து வந்தார். அந்த வயது வரை அவர் தன்னுடைய பொது வாழ்வுக்கும் பணி வாழ்வுக்கும் தயாரித்து வந்தார். அவருடைய பணி வாழ்வின் தொடக்கத்திற்கு ஒரு அறிமுக படலம் தேவைப்பட்டது. அதுதான் இந்த திருமுழுக்கு விழா. தந்தையினுடைய மீட்பு பணியை செய்வதற்கும் இறையரசின் நற்செய்தியை உலகில் அறிவிப்பதற்கும் அவருடைய இந்த திருமுழுக்கு ஊடகமாக இருந்தது. இதைத்தான் நற்செய்தியின் இரண்டாம் பகுதியிலே பார்க்கின்றோம். அதாவது, தந்தை தன் மகன் இயேசுவை தூய ஆவியின் வழியாக இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்துகின்றார். என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் என்று. அடுத்து இயேசுவின் திருமுழுக்கு அவர் நிலைப்பாடு எடுப்பதற்கு உறுதுணையாக இருந்தது. நாம் திருமுழுக்கில் விசுவாச பிரமாணம் சொல்கின்றோம். அதாவது, சாத்தானை விட்டுவிட்டு உண்மையான கடவுளை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறேன் என்று. அதுபோல இயேசு தந்தை தனக்கு கட்டளையிட்ட மீட்பு பணியை, இரையாட்சி பணியை செய்ய உறுதிமொழி கூறுவதற்கும் ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கும் அவரின் திருமுழுக்கு ஆதாரமாக இருந்தது. மேலும் இன்னொரு உண்மையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு திருமுழுக்கு யோவானிடத்திலே திருமுழுக்கு பெற்றார். திருமுழுக்கு யோவானோ பாவிகளுக்கான திருமுழுக்கு கொடுத்து வந்தார். அப்படியென்றால் இயேசுவுக்கு இந்த திருமுழுக்கு ஏன் தேவைப்பட்டது? அவர் என்ன பாவியா? இல்லை. இயேசு மக்களோடு மக்களாக தன்னை இனம் காட்டிக்கொள்ளவும், அவர்களோடு வாழ்ந்து அவர்களுக்காக பணிபுரியவும் வந்தார் என்பதன் அடையாளமாகவும் அவரின் திருமுழுக்கு இருந்தது. ஒருமுறை புனித வளனார் மற்றும் புனித ஆண்ட்ரூ ஆகிய இரண்டு கல்லூரி அணிகளுக்கு இடையே கால்பந்து போட்டி நடந்தது. புனித வளனார் கல்லூரி அணியோ பணக்காரர்கள் படிக்கும் மாணவர்களை கொண்டதால் நிறைய பணம் செலவு செய்து சிறந்த பயிற்சியை பெற்றிருந்தனர். புனித ஆண்ட்ரூ கல்லூரியில் ஏழை மாணவர்கள் அதிகம் படித்ததால் அவர்கள் அதிகம் பயிற்சியை பெற்றிருக்கவில்லை. போட்டி ஆரம்பமானது. முதலில் இருந்தே புனித வளனார் கல்லூரி அணி திறமையாக விளையாடி இரண்டு கோல்கள் அடித்தது. புனித ஆண்ட்ரூ கல்லூரி மாணவர்களும் தங்கள் திறமையை முழுவதும் பயன்படுத்தி கடுமையாக விளையாடினர். இடையில் அவர்களும் ஒரு கோல் அடித்தனர். அவர்கள் கோல் அடித்ததும் பார்வையாளர்கள் கூட்டத்தில் இருந்த ஒரு வயதான மனிதர் மட்டும் கைகளை தட்டிக்கொண்டே அவர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருந்தார். அவர் யார் என்று எல்லோரும் வியப்பாக பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது புனித வளனார் கல்லூரி அணியின் பார்வையாளர்கள் எரிச்சல் அடைந்து, நீர் யார்? ஏன் எங்கள் பக்கம் உட்கார்ந்து கொண்டு எதிர் அணியினருக்கு கை தட்டி கொண்டிருக்கிறீர் என்று கேட்டனர். அதற்கு அந்த வயதான மனிதர், நான்தான் இயேசு என்றார். அப்படியென்றால் ஏன் ஒரு சாராருக்கு மட்டும் கைதட்டி கொண்டிருக்கிறீர் என்று கூட்டத்தினர் கேட்டனர். அதற்கு அவர், நான் ஏழைகள், வலுவிழந்தவர்கள், இயலாமையில் இருப்பவர்கள் பக்கம்தான் இருப்பேன் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார். இன்று நாம் யார் பக்கம்? திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் இயேசுவை அணிந்து கொண்டு இயேசுவை போல் மாறுகின்றார்கள். எனவே திருமுழுக்கு பெற்ற நாமும் இயேசுவை போன்று ஏழைகள், வலுவிழந்தவர்கள், இயலாமையில் இருப்பவர்கள் பக்கம் இருந்து அவர்களின் விடுதலைக்காக, அவர்களின் வாழ்வுக்காக உழைப்போம்.
அன்பின் இறைவா, உமது வார்த்தைகளால் நிரப்பப்பட்ட நாங்கள் இந்த வாரம் முழுவதும் உமக்கு உகந்த செயல்களால் உம்மை நிறைவிக்க மனம் தாரும். எமக்கு எப்போதும் அமைதியான மற்றும் சமாதானமுள்ள மனநிலையை அளித்தருளும். நாங்கள் ஒரு பொறுப்பான குடும்ப தலைவனாக, தலைவியாக, மகனாக, மகளாக இருந்து அனைவரும் சேர்ந்து உமக்கு உகந்த அன்பு குடும்பமாக வாழ அருள் புரியும். வேறு எந்த குடும்பங்களின் அமைதியையும் ஒற்றுமையையும் குலைக்கும் எந்த ஒரு காரியத்திலும் நாங்கள் ஈடுபடாமல் இருக்கும்படி எங்களை காத்தருளும். எங்களை வழிநடத்தும் திருமறை சகோதர சகோதரிகளை நீர் பேணி காத்தருளும். உமது நற்செய்தியை சிறப்பாக எடுத்து சொல்லும் ஞானத்தை அவர்களுக்கு தந்தருளும். நாங்கள் எங்களுக்கு வரும் வீண் கோபத்தை தவிர்க்கவும், அதீத ஆசை கொள்ளாதவர்களாகவும், எல்லோரையும் அன்பு செய்பவர்களாகவும், எளியோரை பாரபட்சம் பார்க்காமல் ஆதரிப்பவர்களாகவும், வீண் பெருமைகளுக்கு ஆசைப்படாதவர்களாகவும், எல்லா வகையிலும் உமது சித்தத்தை அறிய முற்பட்டு அதை நிறைவேற்றுபவர்களாகவும் இருக்க அருள் புரியும். ஆமென்.
நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ்.